சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் வசனங்கள் 8-11 முடியும். ஏற்பாட்டிலே 78 பக்கம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் வசனங்கள் 8-11 முடியும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதே. ஜெபித்து சிந்திக்கலாம். கிருபை நிறைந்த தேவனே, பரிசுத்தம் நிறைந்த கர்த்தாவே, இந்த ஆராதனையிலும் கூட உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த நேரங்களும் காலங்களும் இந்த கரத்திலேயே நாங்கள் வைக்கிறோம். எங்கள் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அறிந்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள்ளாக தொடர்ச்சியாக எங்களை மன்னியும். இப்பொழுதும் கூட நாங்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சிந்திக்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய பிறப்பினுடைய மகத்துவங்களிலே நாங்கள் அடிப்படையாக அறிய வேண்டிய காரியங்களை அறிந்து மகிமையான நமது சுவிசேஷத்தை விசுவாசித்து இன்னும் அதிகமாய் மனம் திரும்பவும் இன்னும் அதிகமாய் விசுவாசிக்கவும் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் தாமே உதவி செய்யும். ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் தாமே செயல்படும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து இந்த உலகம் பல்வேறு சிந்தனைகளை கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ திருச்சபைகளும் கூட அவருடைய பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது இது ஒரு ஆனந்தமான கொண்டாட்டமாக, இந்த உலகத்திலே பிறந்த ஒரு தலைவன், ஒரு மனிதன், அவனது வாழ்விலே அவன் சாதித்த சில காரியங்களுக்காய் நினைத்து, இந்த மனிதனை என்னுடைய பிறப்பை நினைத்து புகழ் பாடுகிற ஒரு நிலையிலும் கூட, ஏதோ காந்தி பிறந்தார், இதோ விடுதலை வாங்கி கொடுத்தார், புத்தர் பிறந்தார், குருநானக் பிறந்தார், முகமது நபி பிறந்தார், அதோட இயேசும் பிறந்தார் என்கிற சிந்தை உலகத்திலும் உடைய பார்வையிலும் திருச்சபையினுடைய பார்வையிலும் கூட இருக்கிறார். ஆனால் வேதம் தேவன் கிறிஸ்துவின் பிறப்பை எந்த நோக்கத்திற்காக அனுமதித்தார், கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு தேவன் தருகிற செய்தி என்பதை தேவனது வழியில் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் புரிந்தால்தான் அதனுடைய மகத்துவத்தை உணர முடியும். எதற்காக கிறிஸ்துவின் பிறப்பு? கிறிஸ்துவின் பிறப்பிலே தேவன் உள்ளடக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருந்தாலும் அடிப்படையான 2 காரியங்களை நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து பார்க்கலாம். லூக்கா 2 அதிகாரம் முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே அவர் வாழ்ந்த சமுதாயமும் தேசமும் இந்த உலகமும் எவ்வாறு இருந்தது என்பதை 6 வசனங்களே சொல்கிறார். கிறிஸ்துவினுடைய பிறப்பு எப்படி அமைந்திருக்கிறது என்கிற சூழ்நிலையை 7 வசனங்களே சொல்லி அந்த பிறப்பினுடைய விளைவுகள், அந்த பிறப்பின் மூலமாக இந்த உலகத்திலே தேவன் எதை முதலாவது செயல்படுத்தினார், எதை முதலாவது சொன்னார் என்பதை 8-11 வசனங்களை தேவன் முன்னிறுத்துகிறார். அதில் முதல் 8-9 வசனங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு மனிதனுடைய இயல்பான அவசியமான அவனுடைய நிலையை அவன் அறிந்து கொள்வதற்காக தேவன் முதலாவது சொல்லுகிறார். இந்த வசனம் சொல்கிறது 7 வசனத்தினுடைய பின்பகுதியில், அவள் பிள்ளையை துணிகளில் சுற்றி உண்ணையிலே கிடத்தினால் அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருபுறம் பெத்தலகேமிலே கிறிஸ்துவினுடைய பிறப்பை பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்கிற அதே வேளையில் அந்த பிறப்பினுடைய செய்தியை தேவன் அந்த உலகத்திலே எவ்வாறு கொண்டு சேர்க்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த செய்தி முதலாவது யாரிடத்தில் சென்றது என்பதை அறிவிக்கிறார். இந்த மகத்துவமான செய்தி முதலாவது சென்ற ஒரு நபர்கள் என்று பார்க்கும் பொழுது அங்கே அது மேய்ப்பர்களுக்கு போய் சேர்கிறது. மத்தேயுவிலே பார்க்கும் பொழுது அந்த செய்தி சாஸ்திரிகளுக்கு போய் செல்கிறது. சாஸ்திரிகள் வந்து கிறிஸ்துவை பணிந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் முதலாவது வந்த நபர்கள் மேய்ப்பர்கள். அங்கே சாஸ்திரிகள் வீட்டுக்கு சென்றார்கள், வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் முன்னணிக்கு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அவர் பிறந்தவுடன் முதலாவதாக இந்த மேய்ப்பர்கள் அங்கு சென்ற நிகழ்வை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். முதலாவதாக இந்த மேய்ப்பர்களுக்காக செய்தி போனதற்கான காரணம் என்ன? இந்த மேய்ப்பர்களை தேவன் தெரிந்துவதற்கான காரணம் என்ன? அந்த மேய்ப்பர்களை விளக்கப்படுத்தும் பொழுது அவர்களை சாதாரணமாக மேய்ப்பர்கள் என்று சொல்லாமல் அவர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள் என்கிற சூழ்நிலையும் தேவன் முதலாவது முன்வைக்கிறார். இந்த செய்தி போன நபர் உலகத்துல ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதனுடைய பெற்றோர் அல்லது அந்த செய்தி யாரோடு நெருங்கி தொடர்பு கொண்டது இருக்கிறதோ அவங்களிடத்துல தான் போய் சொல்வோம். ஒரு குழந்தை பிறந்தா நமக்கு யாரை ரொம்ப நேசிப்போம், யார் நமக்கு முக்கியமானவங்க அவங்களுக்கு தான் அந்த செய்தியை போய் சொல்ல முடியும். இப்ப கடவுள் தனது குமாரனை இந்த உலகத்திலே பிறக்க வைக்கிறார், தனது குமாரனை மனிதனாக இந்த உலகத்திலே கொடுக்கிறார். இந்த செய்தியை யாரிடத்திலே அங்க போய் சொல்லுகிறார்? அந்த எருசலேம், அந்த இஸ்ரவேல் தேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். அங்கே ஆலயம் இருக்கிறது, அங்கே பிரதான ஆசாரியன் இருக்கிறான், அங்கே பரிசேய சதுசேயர்கள் இருக்கிறார்கள், மத தலைவர்கள் இருக்கிறார்கள், சனகரிப் சங்கம் இருக்கிறது, மூப்பர்கள் இருக்கிறார்கள், அங்கே ராஜா இருக்கிறான், ஊற்றுக்கு அதிபதி இருக்கிறான், விசுவாசம் உள்ள மக்கள் இருக்கிறார்கள், ஞானம் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். அங்கே யாருக்கும் அந்த செய்தி போல அவருடைய பிறப்பு இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளணும், இயேசுவினுடைய பிறப்பு இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டுமானால் அந்த செய்தி அங்க உள்ள ராஜாக்கு சொல்லியிருந்திருக்கலாம். அங்கு ஏறுவது ராஜா அந்த செய்தி அங்குள்ள மக்களுக்கெல்லாம் சொல்லியிருந்திருக்க முடியும், அல்லது பிரதான ஆசாரியனுக்கு சொல்லியிருந்திருக்கலாம், அந்த செய்தி அந்த ஜனங்களுக்கெல்லாம் சுலபமாக சென்றிருக்க முடியும், அல்லது மத தலைவரிடத்திலே சொல்லியிருந்திருக்கலாம், மூப்பர்களிடத்திலே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த செய்தியை அங்குள்ள யாரிடத்திலும் தேவன் கொண்டு போகவில்லை. தேவன் தனது ஜனங்களை நோக்கி தனது மீட்பின் திட்டத்தின் அடிப்படையிலே தனது மக்களை தேடி தனது சத்தியத்தை அறிவிக்கிறார். இந்த கிறிஸ்துவின் பிறப்பை முதலாவது அங்கு சொல்லும் பொழுது அங்கே மேய்ப்பர்களை அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மேய்ப்பர்களுடைய நிலையை முதலாவதாக அவர் சொல்லுகிறார். பெத்தலகேமிலே அவர்கள் வயல் வெளியில் தங்குகிறவர்கள், அவர்கள் ராத்திரியிலே மந்தையை காக்கிறவர்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. வயல் வெளியில் தங்கி என்று அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்கள் அந்த மந்தைக்கு உரிமையாளர்கள் அல்ல, மந்தைக்கு சொந்தமான மேய்ப்பர்கள் அல்ல, மந்தையிலே வேலை செய்கிறவர்கள், அவர்கள் இரவு நேர அடிமைகள். அதுதான் அதற்குரிய கலாச்சார பின்னணி. இந்த மேய்ப்பர்கள் குறைவான கூலியை பெறுகிற மக்கள். இந்த மேய்ப்பர்கள் யூதர்களாக இருந்த நிலையிலும் கூட ஓய்வு நாளை அனுசரிக்க மறுக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஏழு நாளும் இந்த மேய்ப்பின் தொழிலை அவர்கள் செய்ய வேண்டும். இந்த மேய்ப்பர்கள் தங்களது சமுதாய மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இந்த மேய்ப்பர்கள் யூத பண்டிகையிலே கலந்து கொள்ள முடியாதவர்கள். இந்த மேய்ப்பர்கள் புறஜாதியானும் யூதனும் கலந்துதான் எப்பயுமே இருப்பான். இப்படி கலந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கல்வி அறிவற்றவர்கள், சமுதாய அங்கீகரிப்பற்றவர்கள், விடுதலைக்காக தங்களது வாழ்க்கையினுடைய மீட்புக்காக அனுதின வாழ்வுக்காக ஏங்கி போராடக்கூடிய ஒரு மக்கள் இந்த மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்களை தேவன் அங்கு சந்திக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த மக்களுடைய சூழலை முழுவதுமாக அங்கு வேதம் விஸ்தரிக்கிறது. அவர்கள் ராத்திரியிலே தங்கி மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். மேய்த்தல் தொழில் எப்பொழுதுமே பகல்ல இருக்கும், பகல்ல ஆடு மேய்ச்சி இரவுல அந்த ஆடை மந்தையில மேய்த்து அந்த மேய்ப்பனோ சொந்தக்காரனோ தூங்க போயிடும். இரவுல யாரும் மந்தை மேய்ப்பது கிடையாது. மூல மொழியில பார்க்கும் பொழுது அவர்கள் இரவிலே மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, காத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படும். இப்ப இரவு நேரத்திலே அவர்கள் மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது யூத நில அமைப்பையும் நாம் இங்கு ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் வருகிற தருவாயிலே அங்கே இஸ்ரவேலிலும் பெத்லகேமிலும் எருசலேமிலும் அநேக பசும் புல்கள் வளர்கிற ஒரு தருணம். அந்த பனிக்காலம் முடிந்து வெகு சீக்கிரமாக கோடை காலம் வந்து அந்த புல்கள் எல்லாம் சீக்கிரமாக வறண்டு போய்விடும். அப்ப அந்த பனிக்காலம் முடிவதற்குள்ளாக தங்களது ஆடுகளை செழுமையாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு காரியம் அந்த மேய்ப்பனுக்கும் அதை அந்த ஆட்டை சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவசியம். இப்ப பனிக்காலத்திலே பகலில் மாத்திரமல்ல இரவிலும் அங்கே மந்தையை செழுமையாக வைப்பதற்கும் மந்தைகளுக்கு தேவையான உணவுகளை தருவதற்கும் அவர்கள் இரவு நேர வேலையாட்களை நியமித்து சேவர்களை நியமித்து அந்த மேய்க்கும் தொழிலை அவர்கள் நடத்துவார்கள். அந்த சூழ்நிலையை தேவன் அங்கு முன்னிறுத்துகிறார். அவர்கள் இரவிலும் குறைவான ஊதியத்திலும் சமுதாயத்தில் புறக்கப்பட்ட நிலையிலும் கடவுளுடைய ஆராதனையிலும் பண்டிகையிலும் பங்கு பெறாத நிலையிலும் தேவனை குறித்து கேள்விப்படாத நிலையிலும் தங்களது வாழ்க்கையிலே கடினமான ஒரு நிலைக்குள்ளாக போய் விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த மீட்பர்கள் இருக்கிறார்கள், மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை தேவன் அங்கு சொல்லுகிறார். அந்த மேய்ப்பர்களுக்கான செய்தி போனதற்கான மிக அடிப்படையான ஒரு காரியம் என்று பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு அடிப்படை சாராம்சம் சுவிசேஷ செய்தியானது முதலாவது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதை ஏசாயா 61 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து தேவன் அங்கு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் அநேக வசனங்களிலே ஏழ்மையானவர்களுக்கும் தாழ்மையானவர்களுக்குமாக தேவனுடைய செய்தி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மரியாள் இடத்திலே அந்தமான பிறகு மரியாள் தேவனை குறித்து பாடும் பொழுது லூக்கா 1 50 53 பார்க்கக்கூடிய ஒரு வசனங்களிலே அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தையில் அவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனிலிருந்து தள்ளி ஆழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியில் அவர்களை நன்மைகளால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் தனது குமாரனுடைய மீட்பின் செய்தியை அவர் யாருக்கு முதலாவது சொல்றார்கள் என்று பார்க்கும் பொழுது எளிமையுள்ள ஜனங்கள், புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள், விடுதலைக்காக ஏகக்கூடிய ஒரு ஜனங்கள், சமுதாயத்திலும் உலகத்தாலும் அந்நியமாக்கப்பட்ட பரதேசிகளுக்கு முதலாவது தனது செய்தியை அவர் முன்னிறுத்துகிறார். பரட்சிப்பின் திட்டத்தில் கிறிஸ்துவினுடைய மீட்பு உலக சரித்திரத்தில் கால வரலாற்றில் மிக உன்னதமாக கவனிக்கப்பட வேண்டிய மிக உன்னதமான ஒரு பிறப்பு. அந்த பிறப்பினுடைய செய்தி இந்த உலகம் முழுவதுமாக தேவன் அறிவிக்கவில்லை. அந்த பிறப்பினுடைய மகத்துவத்தின் செய்தி அவருடைய ஜனங்களை தேடி தேவன் அங்கு அறிவிக்கிறார். அவருடைய ஜனங்களுடைய நிலை என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்திலே அந்நியவர்களாகவும் பரதேசிகளாகவும், அவர்கள் மீட்புக்காக இயங்கக்கூடிய ஒரு ஜனங்களாகவும், அவர்கள் இந்த உலகத்தால் நிராகரிக்கப்பட்ட மக்களாகவும், தங்களது ஆவிக்குரிய நிலையிலும் கடவுளை சேராதவர்களும் கடவுளை தேடாதவர்களும் கடவுளை பெற்ற எந்த அறிவும் இல்லாத மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களை தேடி தேவன் தனது செய்தியை அவர் முன்வைக்கிறார். இப்ப கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலகத்துள்ள எல்லாருக்கும் பயன் தராது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலகத்துள்ள எல்லா மனிதனுக்கும் சந்தோஷத்தை தராது. இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள், அந்த ஜனங்களுடைய குணாதிசயம் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் உலகத்தால் புறம்பாக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் நித்திய வாழ்வை நித்திய மீட்பை தேடுகிறவர்கள், அவர்கள் தேவனுடைய விடுதலைக்காக ஏங்கி காத்திருக்கக்கூடிய ஒரு மக்கள். ஒரு சாதாரண ஒரு யூதனை போல இங்குள்ள மேய்ப்பர்களும் காத்திருந்தார்களாம். அந்த மீட்புக்காக, அந்த மேசியாவினுடைய செய்திக்காக, அந்த மெய்யான ஒரு விடுதலைக்காக ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த மேய்ப்பர்கள் அங்கு இருந்திருக்கலாம். அந்த ஜனங்களை தேடி தேவன் முதலாவது அந்த செய்தியை அங்கு முன்னிறுத்துகிறார். கடவுளுடைய கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதலாவதாக சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய மெய்யான ஆவிக்குரிய நிலையை அங்கு முன்னிறுத்துகிறார். அவன் ஆவிக்குரிய நிலையிலே இந்த மேய்ப்பர்களைப் போல அவன் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவன், அவன் தேவ சமூகத்திலே வர முடியாதவன், அவன் இந்த உலகத்திலே மீட்புக்காக இயங்குகிறவன், அவன் நிம்மதியற்றவனாக நாள்தோறும் பிரயாசப்பட்டும் பலனை அனுபவிக்க முடியாத ஒரு மனிதனாக, அவன் இக்கட்டான சூழ்நிலையிலே இரவும் பகலும் கண்விழித்திருக்கிற ஒரு மனிதனாக, அவன் ஒடுக்கப்படுகிறவனாக, அவன் கூக்குருடுகிறவனாக இந்த உலகத்திலே சஞ்சரிப்பான் என்று தேவன் சொல்லுகிறார். 9 வசனத்திலே சொல்லும் பொழுது அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று இன்னொரு ஒரு காரியத்தை தேவன் அங்கு முன்னிறுத்துகிறார். இப்படிப்பட்ட மேய்ப்பர்களிடத்திலே தேவன் தனது செய்தியை அங்கு முன்னிறுத்தி அவர்கள் தேடவில்லை, அவர்கள் அந்த தேவனை தேடாத நிலையில் அவர் அங்கு தனது தூதனை அனுப்புகிறார். கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த செய்தி அவர்களுக்கு எப்படி போய் சொல்லப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது தேவன் தனது மகிமையை வெளிப்படுத்தி அந்த செய்தியை முன்னிறுத்துகிறார். தேவதூதர்கள் மூலமாக கடவுளுடைய மகிமை அந்த மேய்ப்பர்களை சுற்றி அங்கு இருக்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். வேதம் முழுவதுமாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது கடவுளுடைய மகிமை காணப்பட்ட இடங்கள், முதலாவது சியோன் மலையிலே 10 கட்டளைகளை தனது ஜனங்களுக்கு தேவன் தரும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை அந்த மலையை சுற்றிலும் இறங்கியது என்று நாம் பார்க்கிறோம். 2வதாக பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டி முடித்து அவர்கள் பலி செலுத்துவ ஆராதனைக்கு தயாராக இருக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரம் முழுவதுமாக தேவனுடைய மகிமை நிரம்பிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சாலமோன் தனது தேவாலயத்தை கட்டி முடித்த பிற்பாடு மறுபடியும் ஜனங்கள் தேவ சமூகத்திலே ஆராதிக்க வரும் பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று நாம் பார்க்கிறோம். இறுதியாக எசேக்கியேல் 8 அதிகாரத்திலிருந்து 10 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு எதிராக தொடர்ச்சியாக பாவம் செய்து வாழும் பொழுது, தேவனுக்கு எதிரான அநேக இச்சைகளை கொண்டு அவர்கள் வாழும் பொழுது தேவன் தனது மகிமையை அந்த ஜனங்களுடைய சமூகத்திலிருந்து விலக்கி வைத்தார் என்பதை பார்க்கிறோம். இந்த 4 இடங்கள்ல தான் கடவுளுடைய மகிமையை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். சியோன் மலையில ஆசரிப்பு கூடாரத்தில் தேவாலயத்தில் இறுதியாக தேவாலயத்திலிருந்து கடவுளுடைய மகிமை விலகி செல்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கக்கூடிய இடம், இங்கே மேய்ப்பர்கள் மத்தியிலே கடவுள் தனது மகிமையுள்ளவராக அந்த மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். இழந்து போன கடவுளுடைய மகிமை, இழந்து போன கடவுளுடைய உறவு மறுபடியும் இங்கே அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்படுகிறது. தேவன் மறுபடியும் தனது மகிமையை கிறிஸ்துவின் நிமித்தமாக, கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிமித்தமாக பாவியான மனிதனுக்கு தனது மகிமையை அறிவிக்கிறார் என்பதை இந்த வசனங்களிலே தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் இழந்து போன மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக தனது ஒப்பற்ற மகிமையை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவர் என்கிற செய்தி அங்கு அடையாளமாக அந்த மேய்ப்பர்களுக்கும் அங்குள்ள ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். பாளையத்தினுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்திலையும் தேவாலயத்தினுடைய நிகழ்வு, புதிய ஏற்பாட்டில் இப்ப ஆலயத்தில் அல்ல, புதிய ஏற்பாட்டில் இப்ப வனாந்தரமான வயல் வெளிகளில் அங்கு தேவனுடைய மகிமையை காணப்படுகிறது. தேவன் வெளியரங்கமாக்கப்பட்ட எல்லா விதமான ஜனங்களுக்குமாக அவர் சமீபமாக இருக்கிறார் என்கிற செய்தியும் இதன் மூலமாக தேவன் அந்த ஜனங்களுக்கு அங்கு வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி அங்கு சொல்லப்படும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாக மனிதன் தேவ சமூகத்திலும் தேவ மகிமையையும் காண முடியும் என்பதை அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார். இப்ப கடவுளுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் போனோம்னா, கிறிஸ்துவனுடைய மேன்மையான பிறப்பு ஒரு மனிதன் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, முதலாவதாக அவன் தேவனை அறிய வேண்டும், தேவனுடைய குணாதிசயத்தை அறிய வேண்டும், தனது ஆவிக்குரிய நிலையிலே தேவனுக்கு எதிராக தான் எவ்வளவு மோசமான பாவி என்பதை உணர வேண்டும், தேவனுக்கு தேவனை தேடாதவனாக, தேவனுக்கு சத்துருவாக, தேவனுடைய மகிமையை விரும்பாத ஒரு மனிதனாக வாழ்ந்தான் என்பதை உணர வேண்டும் என்பதை தேவன் அங்கு முன்னிறுத்துகிறார். 9 வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்படுகிறது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் தனது மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா நிகழ்விலும் மனித பயத்தை நாம் வாசிக்கிறோம். சீனாய் மலையில் தேவன் தனது மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் நின்று அந்த தேவன் தங்களோடு பேச வேண்டாம், மோசே நீர் எங்களோடு பேசும் என்று சொன்ன நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 6 அதிகாரத்திலே தேவனுடைய மகிமையை ஏசாயா பார்க்கும் பொழுது, ஐயோ நான் அசுத்தத்தோடு உள்ள மனிதன், நான் அதமானேன் என்று சொல்லுகிற ஒரு கூக்குரலை நாம் இங்கு பார்க்கிறோம். தேவாலயத்திலே தேவனுடைய தூதன் வந்து நிற்கும் பொழுது சகரியா முகங்குப்புற விழுந்து அங்கே பயந்து நடுங்கினான் என்று நாம் பார்க்கிறோம். மரியாளுடைய வாழ்க்கையிலே தேவன் தூதன் தோன்றும் பொழுது அவள் பயந்து நடுங்கி திகைத்தாள் என்று பார்க்கிறோம். யோசேப்பும் பயந்து நடுங்கினான் என்று பார்க்கிறோம். மத்தேயு 14 அதிகாரத்திலே மறுரூப மலையிலே கிறிஸ்து மறுரூபமாகும் பொழுது தேவனுடைய மகிமையை காணப்படும் பொழுது அங்கே இருந்த அப்போஸ்தலர்கள் நடுங்கி முகங்குப்புற விழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் பிதாவினுடைய வலது பாசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்த்து தரையிலே முகங்குப்புற விழுந்த நிகழ்வை வேதம் முழுவதுமாக நாம் பார்க்கிறோம். தேவன் தனது மகிமையை எப்பொழுதெல்லாம் பாவியானுடைய மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அப்பொழுதெல்லாம் மனிதன் அங்கே பயந்து அவன் வீழ்ந்து போகிறதை பார்க்கிறோம். கடவுளை மனிதன் சரியான விதத்திலே புரியும் பொழுது அவனுடைய பலவீனமும் அவனது பாவமும் அவனது இழிவான நிலையும் அவனுக்கு முன்பாக வெளிப்படுகிறது. எப்பப்பெல்லாம் கடவுள் தனது மகிமையை வெளிப்படுத்துகிறாரோ மனிதன் தன்னை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். கடவுளை அறிவதற்கு முன்பாக, கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிவதற்கு முன்பாக மனிதனுடைய நிலை என்ன என்பதை முதலாவதாக தேவன் முன்னிறுத்துகிறார். கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ செய்தி என்ன போய் சொல்லல, 9-10 வசனங்கள்ல மீட்பராகிய கிறிஸ்துவனுடைய பிறப்பு அங்கு அறிவிக்கிறதற்கு முன்பாக இவ்வளவு நிகழ்வுகளையும் தேவன் அவர்களுக்கு முன்னிறுத்துகிறார். அவர்கள் தேவனுக்கு முன்பாக யார் என்பதை முதலாவது தெரிவிக்கிறார். தேவ சமூகத்தில் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் அங்கு அறிவிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவனுடைய மீட்புக்குள்ளாக அவர்கள் பங்கு பெற வேண்டுமானால் அவர்களுடைய சுபாவமும் அவர்களுடைய இருதயமும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் என்ன என்பதை அவர்களுக்கு முதலாக தேவன் பதிவு செய்கிறார். வேதம் முழுவதும் அதுதான். இயேசு சுவிசேஷ செய்தியை சொல்றார், இயேசு ரட்சிப்பை முன்னிறுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக பாவ சுபாவம் கண்டிக்கப்படுதலை தேவன் முன்னிறுத்துகிறார். பாவத்துக்கான ஒரு முடிவு கட்டப்படாம கிறிஸ்துவனுடைய மகிமையும் கடவுளுடைய மகிமையும் எந்த ஒரு மனிதனும் ஒரு காலமும் அறிந்து கொள்ள முடியாது. இயேசு எந்த மனிதனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்க முடியும், இயேசு எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனாக ஆண்டவராக இருக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனிதன் தனது சுபாவத்தையும் தனது பலவீனத்தையும் தனது பாவத்தினுடைய ஆழத்தையும் உணர்கிறானோ அவன் மாத்திரம்தான். ஏதோ மேய்ப்பர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தரிசனமானாங்க, அதை நம்பி தேவதூதன் தரிசனமானாங்க, அதை நம்பி மேய்ப்பர்கள் போனாங்கன்றதில்லை. அதற்கு பின்புலமாக இவ்வளவு காரியங்கள் அங்கே உள்ள அடங்கி இருக்கிறது. அந்த மேய்ப்பர்கள் அந்த மீட்புக்காக இயங்கிய நிலையிலே கடவுளுடைய மகிமை அவர்களுக்கு முன்பாக வெளிப்பட்டதை அவர்கள் அறிகிறார்கள். ஒரு யூதர்களாக பழைய ஏற்பாடு வேதத்தை அவர்கள் அறிந்திருக்கும் பொழுது கடவுள் எப்படி தனது மகிமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை அவர்கள் ஆழமாக அறிந்திருக்க முடியும். அந்த நிலையிலே அங்கே தேவன் தனது மகிமையை அந்த தூதர்கள் மூலமாக காட்டும் பொழுது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்கிற காரியத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். கடவுள் தனது மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது அவனது பாவநிலையும் அவனது பலவீனத்தையும் உணரும்படியும் அவர் செய்யும் பொழுது அவரது கிருபையையும் அவருடைய இரக்கத்தின் அவசியத்தையும் உணரும்படி அங்கே செய்கிறார். அந்த பயம் தேவனது கிருபைக்குள்ளும் தேவனுடைய இரக்கத்துக்கு நேராகவும் அந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக தேவன் தனது மகிமையை காண்பிக்கிறதை இந்த பகுதியிலே நாம் இங்கு பார்க்கிறோம். 8-9 வசனங்கள் சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய மகத்துவத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், பரிசுத்த தேவன், மாறாத நித்திய தேவன், சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள தேவன், இந்த உலகத்திலே மனிதனாக அவர் வந்திருக்கிறார். அவர் பாவ சாயலை ஏற்றி பாவிகள் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார் என்கிற சத்தியமானது எனக்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால், அது மகிமையாக எண்ணப்பட வேண்டுமானால், முதலாவதாக அதற்கும் எனக்கு என்ன உறவு என்பதை ஆழமாக நான் உணர வேண்டும். சும்மா மனித ஞானத்தினால, மனித கண்கள்னால, மனித யோசிக்கிற வண்ணமாக இந்த பிறப்பை புரிந்து கொள்ள முடியாது. இயேசுவை ஒரு மனுஷன் கடவுள்னு அங்கீகரிக்கணும், கடவுள் ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும்னு சொன்னா கடவுள் முதலாவதாக அவனது நிலையை வெளிப்படுத்த வேண்டும். கடவுள் முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இடைப்படாத பொழுது அவன் எப்பயுமே ஒருபொழுதும் கடவுளை அறிஞ்சிக்க முடியாது. கடவுளை பற்றி உங்களுடைய என்னுடைய அறிவும் கூட அப்படிதான். நிறைய நேரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம கடவுளை அறிந்திருக்கிறோம், மற்றவர்களுடைய கடவுளை நம்ம கொஞ்சம் பரவாயில்லாம அறிஞ்சிருக்கோம் நினைச்சிருக்கிறோம். ஆனா மனித வாழ்க்கையை நீங்க ஆழமா யோசிக்கும் பொழுது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சிந்தனைகளையும் கடவுள் தான் ஆளுகை செய்கிறார். கடவுளை குறிச்சு நான் எவ்வளவு அறியணுன்றது அவர் டிசைட் பண்றாரு, நான் அறியறது கிடையாது. நான் இந்த வேதம் முழுவதும் வருஷக்கணக்காக வாசிக்கிறனால, எத்தனையோ விஷயங்கள் கடவுளை குறிச்சு நான் பேசுறதுனால, எத்தனையோ விஷயங்கள் கடவுளை குறிச்சு கேட்கிறனாலதான் கடவுளை பறித்த என்னுடைய அறிவும் கடவுளுக்கும் எனக்குமான உறவு ஒரு பொழுது வளராது. நான் எவ்வளவு தூரம் அறிய வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்கிறார். நான் எவ்வளவு தூரம் அவரோடு உறவாடும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். இப்ப கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய மகத்துவத்தை அந்த மேய்ப்பர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அளவை தேவன் நிர்ணயிக்கிறார். அதனுடைய மகத்துவத்தை உணரும்படியான சூழ்நிலைக்குள்ளாக அவர் அந்த ஜனங்களை கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படாத மக்களுக்கான ஒரு பெரிய செய்தி இங்கு சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, இவ்வளவு நாளும் இவ்வளவு வருஷமும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ செய்தியை கேட்டு ஏன் உன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்ல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னமும் நான் இயேசு ஆண்டவரா ஏற்றுக்கொள்ளல, ஏன் இயேசுவை இன்னமும் என் வாழ்க்கையில பாவத்துக்கான ரட்சகரா நான் அங்கீகரிக்கல, அவருடைய ஆழத்துவத்துக்கும் அவருடைய தெய்வீகத்தன்மைக்கும் ஏன் என்னை ஒப்பு கொடுக்கல, அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சுவிசேஷமும் ஏன் எனக்கு சந்தோஷமா இல்ல, ஏன் அவருடைய சுவிசேஷம் எனக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது, அந்த சுவிசேஷத்தை நான் விரும்பாமல் போவதற்கான அடிப்படையான காரணம் என்ன? இந்த அடிப்படையான காரணம், தேவன் உனது வாழ்க்கையிலே தனது சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை அறிவிக்கவில்லை. தேவன் உனது பாவ நிலையை ஆழமாக உணர்த்திய பொழுதும் உன் இருதயத்தை நீ கடினமாக வைத்திருக்கிறாய் என்பதை தேவன் இங்கு சொல்லுகிறார். கடவுள் தனது மகிமையை உனக்கு வெளிப்படுத்தும் பொழுது நீ கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக பயந்து நடுங்கிறவனாக இருப்பாய். இந்த மேய்ப்பர்களைப் போல மீட்புக்காக இயங்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பாய். தேவன் அந்த மீட்பையும் அந்த சுவிசேஷ செய்தியும் உன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்கிற செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் பயப்படும் பொழுது 11 வசனம் அங்கு சொல்கிறது. 10 வசனத்திலே தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய மகிமையை அந்த தேவதூதர்கள் பார்த்து அவர்கள் பயப்படும் பொழுது அங்கே தேவதூதன் சொல்லுகிற ஒரு செய்தி, பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை. வேதம் முழுவதும் பயப்படாதே, பயப்படாதிருங்கள், கலங்காதே என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தும் பொழுது அது தேவனது கிருபையை உயர்த்தி காண்பிக்கிறதாக இருக்கிறது. அதியாகமம் 15 அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்கிறார். யாத்திராகமம் 14 அதிகாரத்திலே மோசையை பார்த்து பயப்படாதே என்கிறார். ஏசாயா 43 அதிகாரத்திலே திகையாதே, கலங்காதே என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் தேவன் இந்த சமுதாயத்துக்கு அந்த ஜனங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லும் பொழுது தனது கிருபையினுடைய மகத்துவத்தையும் தனது மன்னிப்பினுடைய மகத்துவத்தையும் அந்த ஜனங்களுக்கு ஆழமாக அவர் எடுத்து காண்பிக்கிறார். மேய்ப்பர்கள் பயந்தது என்பது இயற்கைக்கு மாறான ஒரு நிகழ்வு அல்ல. தேவ சமூகத்தை கடவுளுடைய குணாதிசயத்தை கடவுளுடைய வார்த்தையின்படி அறிகிற ஒவ்வொரு மனிதனும் கடவுளை குறித்த பயமும் கடவுளை கொடுத்த நடுக்கத்தையும் ஏற்படுவது இயல்பு. இந்த இயல்பின் மத்தியிலும் தேவன் அவர்களை பயப்படாதே என்கிற வார்த்தையோடு அங்கு சொல்லுகிறார். இப்ப கிறிஸ்துவின் மூலமாக தேவனது கிருபையும் மன்னிப்பையும் மனிதன் உணர வேண்டும் என்கிற அழைப்பு இங்கு கொடுக்கப்படுகிறது. பாவத்தின் நிமித்தமாக மனிதன் சஞ்சலப்பட்டு அவன் பலவீனத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு வாழும் பொழுது அவன் கிறிஸ்துவின் மூலமாக தேவனது ஒப்பற்ற கிருபையை அறிந்து கொள்வதற்கான அழைப்பை தேவன் அவனுக்கு முன்னிறுத்துகிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். பயப்படாத என்று சொல்லும் பொழுது அந்த மேய்ப்பர்களுடைய உணர்வு நிலை, அந்த மேய்ப்பர்களுடைய பலவீனம் எல்லாவற்றையும் தேவன் அறிந்து அந்த வார்த்தையில் அவர்களுக்கு முன்பாக அங்கு சொல்லுகிறார். இந்த உலகத்துக்கு தேவையான மிக அடிப்படையான ஒரு வார்த்தை இதுதான். கடவுள் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய மிக அடிப்படையான ஒரு காரியம் பயப்படாதவருங்கள் என்ற வார்த்தை. ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? மனித வாழ்க்கை முழுவதுமாக பயங்கள் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து குளியில போற வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கை முழுவதுமாக பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் இல்லை. அவன் எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் பயங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அவனது பாவமும் அவனது பலவீனமும் அவனது வாழ்க்கையினுடைய குறுகிய வட்டமும் அவனது குறுகிய சிந்தையும் அவனுடைய மதியீனமும் ஒவ்வொரு முறையும் அவன் தேவனுக்கு எதிரானவன் என்றும் அவன் அழிந்து போகிறான் என்பதை காட்டும் பொழுது அவன் ஒவ்வொரு முறையும் நாள்தோறும் பயத்தோடும் சஞ்சலத்தோடும் வாழ்கிறவனாக இருக்கிறான். வாழ்க்கையை உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. எருக யாராச்சும் வாழ்க்கையில் எந்த பயமும் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சிமய வாழ்க்கை நடத்திட்டு இருக்க சொல்ல முடியுமா? பயம் அவசியமான ஒன்று. அந்த பயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய விதத்தை வேதம் நமக்கு முன்பாக வைக்கிறது. வாழ்க்கையில நான் பயப்படுறேன். அநேக காரியங்களுக்கான வாழ்க்கையில பயம் இருக்குது. குடும்ப உறவுகள் மத்தியில பயம் இருக்குது. சக மனிதனுடைய உறவுகள் மத்தியில பயம் இருக்குது. வேலை ஸ்தலத்துல பயம் இருக்குது. எல்லா வகையிலும் மனிதன் பயத்தோடும் பலவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மெய்ப்பர்களுடைய வாழ்க்கையில தேவன் அதை உணர்கிறார். இப்ப நமது வழிகளையும் நமது உணர்வுகளையும் தேவன் முற்றிலுமாக அறிந்திருக்கிறார். நமது எல்லா நிலைகளையும் தேவன் அறிகிறார். அப்படி எல்லா நிலைகளையும் அறிந்த தேவன் பயப்படாதே என்கிற வார்த்தையும் அங்கு முன்னிறுத்துகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். சொல்லும் பொழுது எப்படி பயம் இல்லாமல் இருக்க முடியும்? இந்த மெய்ப்பர்கள் தேவனுடைய மகிமையை குறித்த இந்த பயத்தில் இருந்து அவர்கள் எப்படி விடுதலை பெறுவது? வாழ்க்கையில் உண்மையாக இக்கட்டான நிலையில இருக்கிறேன், இக்கட்டான பிரச்சனையில் இருக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குது, என் வாவிக்குரிய நிலையை குறித்து பலம் இருக்கிறது, நான் பாவத்தை மேற்கொள்ளாம பரிசுத்தத்தை செயல்படுத்தாமல் இருக்கிறதை குறித்த பயம் இருக்கிறது, குடும்ப உறவுகளை குறித்த பயம் இருக்கிறது. இவ்வளவு பயங்கள் இருக்கும் பொழுது நான் எப்படி பயம் இல்லாமல் இருக்க முடியும்? இந்த பயம் என் வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் தொடர்ந்து இருக்கும் பொழுது நான் பயம் இல்லாமல் வாழ்வதற்கான அடிப்படையான செயல்பாடு என்ன? இந்த மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதேங்கள் சொல்லும் பொழுது அந்த பயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு வழியை அங்கு அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அந்த மேய்ப்பர்கள் பயமில்லாமல் இருப்பதற்கு, பயமில்லாமல் வாழ்வதற்கான செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி உண்டு என்பதை தேவன் அந்த ஜனங்களுக்கு அங்கு சொல்லுகிறார். எல்லா ஜனத்துக்கும் என்று சொல்லும் பொழுது எல்லாவித மக்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் பல்வேறு இன மக்களுக்குமான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செய்தி உண்டு என்பதை தேவன் அங்கு முன்னிறுத்துகிறார். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் சந்தோஷத்துக்கான வழி ஒன்னே ஒன்றுதான்றது அங்கு சொல்லப்படுகிறது. பல நற்செய்தி இல்லை, பல செயல்கள் அங்கு முன்வைக்கல. நீ பயப்படாம உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு உனக்கான ஒரு நல்ல செய்தி உண்டு என்பதை சொல்லுகிறார். வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாவதற்கான நல்ல செய்தி என்ன என்று சொல்லும் பொழுது அது ஒரே ஒரு செய்தி. அந்த செய்தியை தவிர வேற எந்த செய்தியையும் மனிதனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குது என்பதை சொல்லுகிறார். பாவியான ஒரு மனிதன், வீழ்ந்து போற ஒரு மனிதன், பயத்தோடு வாழ்கிற மனிதன், சஞ்சலத்தோடு வாழ்கிற மனிதன், நடுக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கான சந்தோஷம் ஒரே ஒரு செய்தியில் உண்டு என்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இருக்கக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்க முடியும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த ஒரு செய்தியை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த இடத்துல இருக்காது, எந்த செய்தியிலும் இருக்காது. மனிதன் சந்தோஷத்தை தேடி இன்னைக்கு பல விஷயங்களை செய்யறான், பல இடங்கள் அலைகிறான், சந்தோஷத்துக்காக அநேக காரியங்களை மனசை முன் வைக்கிறான், அநேக திட்டங்களை போறான், அநேக விஷயங்களை சரி செஞ்சு பாக்குறான். இதெல்லாம் செஞ்சு சரியா செஞ்சுதான் சந்தோஷமா இருந்துருவேன், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மாறிட்டா நான் சந்தோஷமா இருந்தே நினைக்கிறேன். ஆனா வேதம் மனிதனுடைய சந்தோஷத்துக்கு அடிப்படையா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் முன்வைக்கிறது. அந்த மேய்ப்பர்களுக்கான சந்தோஷமான சாரியத்துக்கு ஒன்றே ஒன்றுதான் முன்னிறுத்தப்படுகிறது. அந்த சந்தோஷம் என்பது அவர்களிடத்திலிருந்து உருவாவதல்ல, அது மனித முயற்சினாலும் மனித ஞானத்தினாலும் சந்தோஷம் உருவாகாது என்பதை தேவன் இங்கு முன்னிறுத்துகிறார். அந்த மகிழ்ச்சி அவங்க தேட முடியாது, அந்த மகிழ்ச்சி அவர்களால் அடைய முடியாது, அந்த மகிழ்ச்சி தேவன் இந்த உலகத்திலே தருவது என்பதை அங்கு முன்னிறுத்துகிறார். தேவன் அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுக்காவிட்டால், தேவன் அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்காவிட்டால், ஒருபொழுதும் அந்த மனிதன் அந்த மகிழ்ச்சியை அடைய முடியாது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்ப மனிதனுடைய சந்தோஷம் எதில் இருக்கிறது, எதை குறித்த சந்தோஷம் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள், அநேக பிரச்சனைகள், அநேக இடர்பாடுகள், அநேக வழிகளில் சந்தோஷத்தை அந்த மேய்ப்பர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த தேவ தூதன் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர்களுக்காக வெளிப்படுத்தக்கூடிய செய்தி என்பது ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான். வேற எந்த வழியிலையும் அந்த மக்கள் அந்த சந்தோஷத்தை அடைய முடியாது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டாக்கணும், பயம் இல்லாத வாழ்க்கையை கடவுள் தரணும், பலவீனத்தின் மத்தியிலும் தேவனை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தரணும், கடவுளுக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் சொன்னா அது ஒரே ஒரு செய்திதான் என்பதை தேவன் அங்கு முன்னிறுத்துகிறார். வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நான் சுயமா தேட முடியாது, நான் சுயமா தேடி அடைகிறது கிடையாது, நான் சுயமா அதை பெற்றுக்கொள்வது கிடையாது. அது தேவனது வழியில் தேவனது சித்தப்படி நான் கடவுளை அண்டி வாழும் பொழுது கடவுள் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி அறிவிக்கை என்று சொல்லும் பொழுது என்ன செய்தி, என்ன எது என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க போகுது, எந்த செய்தியின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக நித்திய ஆனந்தம் உள்ளவனாக இருக்க போவேன் என்று பார்க்கும் பொழுது 11வது வசனத்திலே அங்கே தேவன் சொல்கிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி அங்கு சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவர்களுடைய வேலையிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையை தரம் உயர்வதற்கான சிந்தை அந்த மேய்ப்பர்களுக்கு அங்கு இருந்திருக்கலாம். அது இன்னொரு மனிதனுக்கு கீழ் அடிமையா இருந்து நான் வேலை செய்யறத விட நான் சுயமா வாழணும்ன்ற ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து அந்த மேய்ப்பர்கள் அங்கு வாழ்ந்துட்டு இருந்தார்களாம். அது ரோம அடிமைத்தனத்தினால அவர்கள் நெடுக்கப்பட்டு அவர்கள் வரி கட்ட முடியாமல் அவர்கள் வறுமையோடு வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை எதிர்பார்த்து அந்த மேய்ப்பர்கள் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்க இருக்கலாம். சோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் அவர்கள் முன்னிறுத்தி அந்த சந்தோஷத்தை தேவன் சரி செய்வார் என்கிற நோக்கத்தோடு கூட அந்த தேவ தூதர்களை உற்று நோக்கி இருந்திருக்கலாம். எல்லா யூதனை போல வரக்கூடிய ஒரு மேசியா அரசாங்க பொருளாதார சமுதாய விடுதலை தரக்கூடிய ஒரு நபராக இருப்பார் என்கிற அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய வெண்ணமாக கூட அந்த சந்தோஷத்தை அவர்கள் உற்று நோக்கி இருக்கலாம். அவர்கள் எதிர்பார்த்த எந்த விதமான செய்தியும் அங்கு சொல்லப்படலை. கடவுளுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது ஒரு பொருளாதார வாழ்க்கை மேம்படும் ஒரு செய்தி அங்கு முன்வைக்கல. இன்னைக்கு இந்த மேய்ப்பர்களுக்கு அடிமையா இருக்கிற இதுல இருந்து நீ விடுதலை பெறுவன்ற செய்தி அந்த மேய்ப்பர்களுக்கு அங்கு சொல்லப்படல. அந்த மேய்ப்பர்களுடைய வலிகளோ, அந்த மேய்ப்பர்களுடைய காயங்களோ, அந்த மேய்ப்பர்களுடைய பலவீனங்களின் அடிப்படையிலோ அந்த செய்தி அங்க முன்வைக்கப்படல. அந்த செய்தி அவனது தேவையை முன்னிறுத்தி கொடுக்கப்படுவதில்லை. அந்த சந்தோஷம் என்பது அவன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கான விடுதல் அல்ல. அந்த மெய்யான சந்தோஷம் என்பது அவனை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வில் இருந்து அவனுக்கு விடுதல் அல்ல. அந்த மெய்யான சந்தோஷம் என்பது அவன் தனது வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நிறைவு செய்வதனால் வரக்கூடிய சந்தோஷம் அல்ல. கடவுள் தரக்கூடிய சந்தோஷம் என்பது அவர் தீர்மானித்த, அவர் நியமித்த, அவருடைய வார்த்தையின்படியான சந்தோஷத்தை அங்கு முன்னிறுத்துகிறார். அந்த செய்தி தான் அங்கு சொல்லப்படுகிறது, இன்று கர்த்தராய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பயத்தோடு, திகிலோடு, பலவீனத்தோடு, மீட்பை எதிர்பார்த்து சந்தோஷத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு செய்தி, அவர்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி. உங்களை மீட்பதற்காக இயேசு பிறந்திருக்கிறார் ஒரு வார்த்தையோடு அங்கு சொல்லி முடிக்கல. நீங்க எதிர்பார்த்தவங்க மேசியா வந்துட்டாருன்னு சொல்லி அங்கு முடிக்கல. ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் தெரிந்தெடுத்து சரியான நடையோடு அங்கே பதிவு செய்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது மூல மொழியிலே கிறிஸ்து என்கிற வார்த்தை முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்ற கர்த்தர் இரட்சகரானவர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. கிறிஸ்து என்று சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஒரு யூதர்களாக அடிப்படை சாராம்சத்தை அவர்கள் அறிந்திருப்பார்கள். கிறிஸ்து என்று பார்க்கும்பொழுது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்று பார்க்கும்பொழுது அவர் அதிகாரத்தோடு நியமிக்கப்பட்டவர். எதற்காக அதிகாரத்தோடு நியமிக்கப்பட்டார், எதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது அவர் பிதாவாகிய பரிசுத்த தேவனால் அவர் பாவிகளின் ஆசாரியராக, பாவிகளின் தீர்க்கதரிசியாக, பாவிகளின் ராஜாவாக அவர் நியமிக்கப்பட்டார் என்கிற செய்தி அங்கு தேவன் முன்னிறுத்துகிறார். அப்ப மெய்யான சந்தோஷம் என்பது பாவிகளுக்கான கிறிஸ்துவின் பணியை அறிவதும் அவரை விசுவாசிப்பதில் அடங்கியுள்ளது என்பதை தேவன் அங்கு முன்னிறுத்துகிறார். அந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை குறித்த சிந்தை வித்தியாசமாக இருந்த பொழுது அவர்கள் சரியான முறையிலே கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வண்ணமாக அந்த கிறிஸ்துவை அவர்களுக்கு முன்பாக அங்கு முன்னிறுத்துகிறார். அகிழ்ச்சி என்பது இழந்து போன கடவுளுடைய சமூகத்திலிருந்து துரத்தெடுக்கப்பட்ட ஆவிக்குறியிலே மறுத்திருக்கக்கூடிய நமது வாழ்க்கையை உயிர்ப்பிப்பதற்கு கிறிஸ்து செய்த மகத்துவமான ரட்சிப்பை உண்ணி உற்று நோக்குவதிலே இருக்கிறது. அதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது அவர் நமக்காக செய்த ரட்சிப்பின் பணி. கடவுளுக்கு எதிராக சத்துராக இருந்த என்ன, அவர் ஆசாரியராக எப்படி தேவனுக்கு முன்பாக என்னை தனது சமூகத்திலே பிதாவினுடைய சமூகத்திலே ஏற்று வைத்திருக்கிறார் என்பதை ஆழமாக உணர்வதன் மூலமாக, கடவுளற்று கடவுளை தேடாமல் இருந்த என்னை தனது வார்த்தையின் மூலமாக தீர்க்கதரிசியாக தேவ சமூகத்திலே என்னை வைத்திருக்கக்கூடிய நிகழ்வை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, பாவம் ஆளக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து ஆளும்படியான அந்த ஆளுகையை நான் ஆழமாக உணர்ந்து கொள்ளும்படியான செய்தியை நான் உணரும் பொழுது அந்த மெய்யான சந்தோஷத்தை உணர முடியும் என்பதை தேவன் அங்கு முன்னிறுத்துகிறார். இப்ப அந்த மேய்ப்பர்களுக்கான மெய்யான சந்தோஷம் என்பது கிறிஸ்துவினுடைய மீட்பின் பணியை அறிவதும் விசுவாசிப்பதிலும் அடங்கியுள்ளது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, கர்த்தராகிய கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்கிற வார்த்தை அங்கு முன்னிறுத்தப்படுகிறது. பாவிகளுடைய மீட்பில் கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தையும் தன்மையையும் அறிந்து விசுவாசிக்க வேண்டும் என்பதை தேவன் அங்கு முன்னிறுத்துகிறார். அவர்களுக்கான மெய்யான சந்தோஷம் என்பது அவர்கள் கிறிஸ்துவை ஆசாரியராக, ராஜாவாக, தீர்க்கதரிசியாக பார்ப்பதில் மாத்திரம் அடங்கியுள்ளது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கே கிறிஸ்துவை தேவனாக அவரது குணாதிசயத்தை ஆழமாக அறிந்து கொள்வதிலும் அடங்கியிருக்கிறது என்பதை தேவன் அங்கு முன்னிறுத்துகிறார். அவர் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது, கர்த்தராகிய கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவருடைய தெய்வீக தன்மையும் அவருடைய தெய்வீக குணாதிசயத்தையும் அறிந்து விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இருதயத்தில் சந்தோஷம் உருவாகணும் அப்படின்னா கிறிஸ்துவை குறித்த எனது அறிவும் எனது புரிதலும் எனது வாழ்க்கை முறையும் மாறும் பொழுது மாத்திரம்தான் அந்த மெய்யான சந்தோஷத்தை அடைய முடியும். அந்த மேய்ப்பர்களுக்கான செய்தி அங்கு இப்படிதான் சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. ரட்சகர் என்று சொல்லும் பொழுது பாவிகளுடைய மீட்பில் கிறிஸ்துவினுடைய செயல்பாடு, அவர் ரட்சகராக எப்படி பாவிகளை மன்னித்து எப்படி பாவிகளுக்கான மீட்பை செய்து முடித்தார் என்று சொல்லப்படுகிறது. ரட்சகர் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த ரட்சிப்பை எவ்வாறு நிகழ்த்தினார், அவருடைய பிறப்பும் அவருடைய வாழ்வும் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் பிதாவினுடைய சமூகத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த ஆளுகையும் உணர்வதுதான் அந்த ரட்சகர் என்கிற வார்த்தையினுடைய பொருளடக்கமாக இருக்கிறது. மெய்யான சந்தோஷம் பாவிகளுக்காக கிறிஸ்துவினுடைய பணியை அறிந்து விசுவாசிப்பது. மெய்யான சந்தோஷம் பாவிகளுக்கான கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தையும் தன்மையும் அறிந்து விசுவாசிப்பது. ரட்சகர் என்று பார்க்கும் பொழுது பாவிகளுக்கான கிறிஸ்துவின் மீட்பை செயல்பாடை அறிந்து விசுவாசிக்கும் பொழுது மெய்யான சந்தோஷம் என்பதை பார்க்கிறோம். கடைசியாக, அவர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தி முன்னிறுத்தப்படுகிறார். தாவீதின் ஊரிலே என்று சொல்லும் பொழுது வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட மேசியாவாக, தாவீதின் வம்சத்திலே தாவீதின் வேராக, தாவீதுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாக அவர் தாவீதின் ஊராகி பெத்ரகேமிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் மனிதனாக, மனித தன்மை கொண்டவராக அந்த மீட்பை எப்படி நிறைவேற்றினார் என்கிற காரியத்தை அறிந்து கொள்ளும்படியான செய்தி அந்த ஜனங்களுக்கு அங்கு முன்னிறுத்தப்படுகிறது. அந்த மீட்பர்களுக்கான அந்த செய்தி அந்த 11வது வசனத்தில் அங்கு சொல்லப்படும் பொழுது கிறிஸ்துவினுடைய மீட்பை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்ததல், கிறிஸ்துவினுடைய மீட்பை முழுவதுமாக விசுவாசித்தல், கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை முழுவதுமாக அறிந்து விசுவாசித்தல், கிறிஸ்துவினுடைய ராஜரீக தன்மைக்கு முதலாவதாக முழுவதுமாக தன்னை ஒப்புக் கொடுத்தல் என்கிறது தான் ஒரு மனிதனுக்கு மெய்யான மகிழ்ச்சியும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அறிவித்த அடிப்படையான காரியம், மனிதன் தன்னை யார் என்பது ஆழமாக உணர்ந்து அவனது வாழ்க்கையிலே அவனது ஆவிக்குரிய மீட்புக்காக பாவத்து நிமித்தமாக தேவனால் புறக்கணிக்கப்பட்டவனாக, தேவ தண்டனைக்கு ஆளானவனாக, தேவனால் புறந்தள்ளப்பட்டவனாக இருக்கக்கூடிய அவனுக்கு தேவன் ஒரு மீட்பின் வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்திதான் இயேசுவினுடைய பிறப்பு. இயேசுவினுடைய பிறப்பு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டாட்டமும் இல்ல. இயேசுவினுடைய பிறப்பு இந்த உலக முழு மனுக்குலமும் தலைகுனிந்து வெட்கப்பட வேண்டிய முதலாவது ஒரு காரியம். கடவுளை காணக்கூடாத தேவனை, மகிமையை ஆட்சி செய்யக்கூடிய தேவனை, படைப்பிலிருந்து விளக்கப்பட்ட மகத்துவமான தேவன் என்ன போல பாவியாக என்னை மீட்பதற்காக, என்னுடைய பாவத்தை சுமந்தவராக, ஒரு கன்னியுடைய வயிற்றில் ஒரு சிஷ்யாக, ஒரு குழந்தையாக பிறந்தார் என்பது தேவனுடைய பார்வையிலே எத்தப்பட்ட சிந்தை என்பதை ஆழமாக உணரும். அது நடக்கக்கூடாத ஒண்ணு. அப்படி அந்த மீட்பை கொண்டு பண்ணி வைக்கணும்ன்ற அவசியம் கடவுளுக்கு அவசியமே கிடையாது. ஆனால் தேவன் அந்த மீட்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக எனது பாவம் தேவனை எந்த அளவுக்கு இளைநிலைக்குள்ளாக ஆக்கியது என்பதை நான் உணரவேன். என் பாவத்துடைய குடூரத்தினால திருத்துவத்தில் இருந்த மகிமையான அந்த தேவன் என்னுடைய பாவ இயல்புக்கும், நான் வாழக்கூடிய இந்த சேற்றுக்கும், நான் இருக்கக்கூடிய இந்த அசிங்கத்துக்கும் தன் உட்புகுத்தார் என்கிற எண்ணத்தை ஆழமா உணரும். அந்த பாவ இயல்பை ஆழமா உணரும் பொழுதுதான் அந்த மீட்பை அவர் எவ்வாறு சம்பாதித்தார் என்கிற காரியத்தை உணர முடியும். அந்த மீட்புக்காக, அந்த பாவ மன்னிப்புக்காக நான் தேவ சமூகத்திலே கதரும் பொழுது, தேவன் அவரது குமாரனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவருடைய வாழ்வின் மூலமாக மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த மீட்பை எனக்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிறதும், இயேசு கிறிஸ்து சம்பாதித்துக் கொடுத்த இந்த மீட்பை ஆழமாக அறிந்து விசுவாசிக்கிறது மாத்திரம்தான் என் வாழ்க்கையில சந்தோஷம். 1000 பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாங்க, 1000 விஷயத்தை உங்களுக்கு தேவையா சொல்லலாம், எத்தனையோ எதிர்கால பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம், எத்தனையோ கவலைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் ஒரு நொடியில் மாறக்கூடிய அவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். சிறைச்சாலையில் குப்பையா எண்ணப்பட்ட ஒருவனை கொண்டு போய் அதிபதியாகவும் அவரால் முக்கிய முடியும். உலகத்தையே ஆளக்கூடிய அதிபதியா இருந்தவனை புள்ளத்தினமும் அவரால் முக்கிய முடியும். எந்த ஒரு மனிதனையும், எந்த ஒரு கால சூழ்நிலையும், எப்பவும் எங்கேயும் அவரால் மாற்ற முடியும். அல்பத்தனமான காரியத்துக்காக தேவனை நோக்கி வராதிங்க. அனித்தியமா அழிந்து போகக்கூடிய காரியத்துக்காக கவலைப்பட்டு ஒடுக்கப்பட்டு சோர்ந்து போயிடாதீங்க. தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் நித்தியத்துக்கு உரியவர்கள். நமது தேவையெல்லாம் நித்தியமானது. நமது வாழ்க்கையில ஒன்னே ஒன்று மட்டும்தான் மாறாது, கடவுளை அறிகிறது மட்டும்தான் மாறவே மாறாது. உண்மையாகவே நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். ஆனால் அவர் என்னை அழைத்ததற்கான, என்னை படைத்ததற்கான ஒரே ஒரு நோக்கம் அவரை அறுவதுதான். விசுவாச அறிக்கையினுடைய முதல் விஷயம் அதான் சொல்லுது. மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? அவன் கடவுளில் அன்பு கூர்ந்து கடவுளை மகிமையைப்படுத்துவது. எப்படி கடவுளை நேசிக்க முடியும்? எப்படி கடவுளுடைய சந்தோஷத்துல பங்கெடுக்க முடியும்? கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான் இந்த உலகத்துல மனுஷன் சந்தோஷமா கடவுளிடத்துல இருக்கணும்னா, அதற்கு ஒரே ஒரு பாலம், ஒரே ஒரு வழி கிறிஸ்து. இந்த உலகத்துக்கான சந்தோஷமான செய்தி அதுதான். மனிதனுடைய சந்தோஷம் கிறிஸ்துவில் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக மனிதன், கடவுளுக்குள்ளாக அவன் சந்தோஷம் அடையும் பொழுது அவன் கடவுளை மகிமைப்படுத்த முடியும். அந்த நித்திய தேவனை நோக்கி நாம் வர வேண்டும். அந்த நித்திய சிந்தை கொண்டவர்களாக தேவ சமூகத்திலே வர வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பு அதுதான் சொல்லுது. இயேசுவினுடைய பிறப்பு பாவ விடுதலினுடைய அடிப்படையை அது சொல்லி, அதே வேளையிலே நித்திய வாழ்வை குறித்தும் ஆழமாக சொல்கிறது. மனிதன் தேவனிடத்திலே மகிழ்ந்து, தேவனிடத்திலே கலிகூர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவது பிரதானமான காரியம். கடவுளை அறிகிறத தவிர வேற எந்த நோக்கத்துக்கான இந்த உலகத்தில் எந்த ஒரு குழந்தையும் பிறக்கல, எந்த மனிதனும் பிறக்கல. கடவுளுடைய மகிமைக்காகவும், கடவுளை தொழுது கொள்வதற்காக மாத்திரம்தான் பிறந்திருக்கிறது. மனுஷன் கடவுளை அறிந்து கொள்வதற்கும், கடவுளை தொழுது கொள்வதற்கும் கடவுளை ஏற்படுத்திய ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய வாழ்வு, அவருடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை மனிதன் ஆழமாக உணரும் பொழுது அந்த மெய்யான சந்தோஷமும், அந்த மெய்யான நிம்மதியும் இருக்கும். வாழ்க்கையில சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்க பாவ நிலையை மெய்யாக உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி அந்த நித்திய தேவ சமூகத்திலே அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்து பாவம் மன்னிப்பையும் நித்திய மீட்பையும் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.